விடாமுயற்சி மட்டுமே நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்ற சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயபாபாயின் இணைய வலைஒளி.
வணக்கம். இரண்டொழுக்க பண்புகள். ஓதாத கல்வி கெடும், ஒழுக்கமில்லா வாழ்வு கெடும். எனவே ஆசிரியர் கொடுக்கும் கல்வி பயின்று ஆசிரியரும் பெற்றோரும் கற்று கொடுக்கும் ஒழுக்க வாழ்வினை வாழ்வேன். பணத்தால் அமைதி கெடும், கடன்பட்டால் வாழ்வு கெடும். எனவே பண ஆசை இல்லாமல் சரியான முறையில் செலவு செய்து வாழ்வேன். நன்றி.
Good afternoon to all. I am John Panimejar Shiba from 9th A6. Today's thought: a warm smile is the universal language of kindness. It is easy to stand with the crowd. It takes courage to stand alone. Every day you have to put in hard work. Smile and relax, because it kills negativity. Every day may not be good, but there is something good every day. If you can do great things, do small things in a great way. It is not joy that makes us grateful, it is gratitude that makes us joyful. Learning is a treasure that will follow its owner everywhere. Train your mind to see the great in every situation. Success is the sum of several small efforts repeated often, day in and day out. Thank you.
Hi children, word of the day: thespian. Thespian, thespian, relating to drama and theater. Thespian is a fancy word for actor. We always use the word actor, but instead of that we could use thespian. Since this word is related to Thespis, the guy who first took the stage in ancient Greece, we use the word thespian in order to refer to an actor. As an adjective, we can use the word thespian to describe something that is related to drama. So the word that we got to know today is thespian. Thank you.
வணக்கம். வேப்பம்பூ. இந்த உலகில் எத்தனையோ வகையான மரங்களும் செடி கொடிகளும் இருந்தாலும் அவையெல்லாம் வேப்ப மரத்துக்கு ஈடாகாது. வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கும் வேப்பிலை, வேப்பம்பூ, வேப்பங்கொட்டை, வேப்ப எண்ணெய், வேப்பம்பட்டை என அனைத்தும் நமக்கு உணவாக, மருத்துவ பொருளாக பயன்படுகின்றன. சித்திரை மாதத்தில் வேப்பம்பூ பூத்து காற்றில் ஒருவித நறுமணத்தை பரப்பி கொண்டிருக்கும். கிருமி நாசினியான வேப்பம்பூவில் பல மருத்துவ குணங்கள் பொதிந்துள்ளன. வெயிலால் ஏற்படும் நாவறட்சி, தோல் வியாதி, அரிப்பு, வயிற்றுப்பிரட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு வேப்பம்பூ சிறந்த மருந்தாகின்றது. கபம், பித்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வேப்பம்பூ கட்டுப்படுத்தும். குடலில் தங்கியுள்ள கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் வேப்பம்பூவுக்கு உண்டு. பாங்காக்கில் உள்ள தேசிய புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை வேப்பம்பூ அளிக்கும் தன்மை வாய்ந்தது என கண்டறிந்து நிரூபித்துள்ளனர். அரோமா தெரப்பி எனப்படும் சிகிச்சையில் மன அமைதியையும் சாந்தமான மனநிலையை உண்டாக்க வேப்பம்பூவை பயன்படுத்துகின்றனர். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரா. நான் 11ஆம் வகுப்பு B2B பிரிவில் பயில்கின்றேன். இன்றைய கதை யானையும் பூனையும். ஒரு ஊரில் யானையும் பூனையும் இருக்குது. யானை வந்து பூனைக்கிட்ட சொல்லுது, நாதவுனையோட பலசாலி புத்திசாலியும் கூட அப்படின்னு சொல்லுது. பூனை சொல்லுது, நாதா உனையோட பலசாலி புத்திசாலியும் கூட, நாதா நீ எப்படி உன்னையும் சொல்லலாம் அப்படின்னு பூனை சொல்லுது. பூனை வந்து ஒரு சவால் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா யார் புத்திசாலி பலசாலின்னு அப்படின்னு சொல்லுது. சரின்னு ஒத்துக்கிட்ட யானை பூனை சொல்கிறத கேட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வரணும், அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பூனை சொல்கிறத கேட்டு யானை ஃபஸ்ட்டு போதாமா அது மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா பூனை போய் எடுத்துகிட்டு வந்துடுச்சு, பூனை மாட்டவே இல்லை. அதுக்கப்புறமா சரி நீ இவ்வளோ நேரம் நீ வந்து எனக்கு சவால் விட்ட, இப்போ நான் உனக்கு சவால் விடணுமே அப்படின்னு யானை வந்து சொல்லுது. பூனையும் சரி எனக்கு நீ சொல்லு, நான் என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. யானை வந்து சொல்லுது, இந்த மரத்தை யார் வெட்டுறாங்களோ அவங்க தான் பலசாலி புத்திசாலி அப்படின்னு சொல்லுது. போய் பூனை வந்து ரொம்ப நேரமாக போய் இடிச்சுக்குது இடிக்குது இடிக்குது, அதால் பண்ணவே முடியல. அதால் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. ஆனால் யானை ஒரே ஒரு இடி தான், உடனேயும் மரம் விழுந்துடுச்சு. இதுலேருந்து நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? ஒரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை நம்ம உள்ளேயே வச்சுக்காம வெளியே காமிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. தேங்க்யூ.
Genius is 1% inspiration and 99% perspiration. அதாவது மதிநுட்பம் என்பது ஒரு விழுக்காடு ஊக்கம், 99 விழுக்காடு வியர்வை என்ற புகழ்பெற்ற பொன்மொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் சந்திக்கவிருப்பவர் வேறு யாருமல்ல, அந்த பொன்மொழியை கூறியவரும் அதனை வாழ்ந்து காட்டியவருமான ஈடு இணையற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஓர் ஏழை அமெரிக்க குடும்பத்தில் 1847 பிப்ரவரி 11 பிறந்தார் எடிசன். பள்ளியில் அவர் மந்தமாக இருந்ததால் படிப்பு ஏறவில்லை. ஆனால் இயற்கையிலேயே எதை பார்த்தாலும் ஏன் எப்படி என்று கேள்வி கேட்பதோடு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் துருதுருப்பு அவரிடம் இருந்தது. ஒருமுறை கோழி அடை காத்து குஞ்சு பொறிப்பதை பார்த்து தானும் முட்டைகள் மேல் அமர்ந்து கோழி குஞ்சுகள் பிறக்குமா என்று முயன்று பார்த்திருக்கிறார் எடிசன். நமக்கு நகைப்பாக இருக்கலாம், ஆனால் பிஞ்சு வயதிலேயே கேள்வி கேட்கும் அவரது செயல்பாடுதான் பிற்காலத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த அவருக்கு உதவியது. ஆரம்பத்திலேயே அவர் பள்ளியை விட்டு வெளியேறியதால் ரயில் வண்டியில் செய்தித்தாள் விற்கும் வேலை பார்க்க தொடங்கினார். அங்கும் கூட அவர் ஒரு ரயில் பெட்டியில் ஒரு சிறு அச்சு இயந்திரத்தை வைத்து தானே செய்தித்தாட்களை தயாரிக்க ஆரம்பித்தார். மேலும் ரயில் வண்டியின் ஒரு மூலையில் சிறிய ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெவ்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்பார். ஒருமுறை ரயில் குலுங்கி நின்ற போது அவரது ஆய்வுக்கூடத்தில் இருந்த ஃபாஸ்பரஸ் கீழே கொட்டி ரயில் பெட்டியில் தீப்பிடித்து கொண்டது. ஆத்திரமடைந்த வண்டி அதிகாரி எடிசனின் அச்சு இயந்திரத்தையும் ஆய்வுக்கூட பொருள்களையும் வீசி எறிந்ததோடு எடிசனின் கன்னத்தில் தன் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி அறைந்தார். அந்த அடியின் தாக்கத்தால் எடிசனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பக்கம் காது கேளாமல் போனது என்பது வரலாற்று உண்மை. அந்த அதிகாரியால் எடிசனின் உடலில் மட்டும்தான் காயம் விளைவிக்க முடிந்ததை தவிர அவரது உள்ளத்தையும் வைராக்கியத்தையும் துளி கூட அசைக்க முடியவில்லை. அந்த விபத்து நிகழ்ந்த அதே ரயில் நிலையத்தில் ஒருமுறை ஒரு சிறுவன் தண்டவாளத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனை நோக்கி ஒரு ரயில் பெட்டி விரைவதைக் கண்ட எடிசன் கையிலிருந்த செய்தித்தாட்களை எரிந்துவிட்டு ஓடிப்போய் தகுந்த நேரத்தில் அச்சிறுவனின் உயிரை காப்பாற்றினார். அந்த ரயில் நிலையத்தின் தலைமை அதிகாரியான அச்சிறுவனின் தந்தை மகிழ்ந்து போய் எடிசனுக்கு நன்றி கூறி அவருக்கு தந்தி அனுப்பும் முறையை கற்றுக் கொடுத்தார். அதனை விரைவாக கற்றுக்கொண்ட எடிசன் தந்தி அனுப்பும் வேலைக்கு மாறினார். அந்த வேலையில் சேர்ந்த பிறகுதான் அவர் ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக நிகழ்த்த தொடங்கினார். உதாரணத்திற்கு, இரவு நேரங்களில் ரயில் அதிகாரிகள் ஒவ்வொரு மணி நேரமும் சமிக்ஞை அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. அதனை ஏன் தானியக்க மயமாக்க கூடாது என்று சிந்தித்த எடிசன் அந்த முறையை கண்டுபிடித்தார். ஒருமுறை சின்சினேட்டி ரயில் நிலையத்தில் இருந்தபோது அங்கு எலி தொல்லை அதிகமாக இருந்ததை பார்த்தார். உடனே எலிகளை செயல் இழக்கச் செய்யும் கருவியை கண்டுபிடித்தார். இப்படி பார்வையில் பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தீர்வு காண தொடங்கினார். 1876 அவர் மென்லோ பார்க்கில் புகழ்பெற்ற தனது ஆராய்ச்சி கூடத்தை அமைத்தார். அந்த ஆராய்ச்சி கூடத்தில்தான் உலகம் போற்றும் பல கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தினார். அலெக்சாண்டர் கிரகம்பெல் உருவாக்கிய தொலைபேசியை கார்பன் டிரான்ஸ்மிட்டர் என்ற பாகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் எடிசன் தான் செம்மைப்படுத்தினார். அதன் பிறகு ஃபோனோகிராஃப் என்ற குரல் பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தினார் எடிசன். அவரது கண்டுபிடிப்புகளிலேயே ஃபோனோகிராஃப் தான் ஆக பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. ஒலிக்கான சாதனத்தை உருவாக்கிய பிறகு அவரது கவனம் ஒளியின் பக்கம் திரும்பியது. மின் விளக்குகளை பற்றி ஆராய தொடங்கினார். ஒரே மின் அலையில் பல விளக்குகளை ஒளிரச் செய்ய முடியுமா என்று எடிசன் சிந்தித்தார். நிச்சயம் முடியாது என்று அடித்து கூறினர் சமகால விஞ்ஞானிகள். ஆனால் முடியாது என்ற சொல்லையே தனது அகராதியிலிருந்து அகற்றியிருந்த எடிசனுக்கு அது தீர்க்கக்கூடிய ஒரு சவாலாகவே பட்டது. அவரும் அவரது 50 உதவியாளர்களும் பணியில் இறங்கினர். எடிசனுக்கு தேவைப்பட்டது மின்சக்தியின் தாக்கத்தை தாங்கக்கூடிய, அதே நேரத்தில் சுற்றளவு குறைவாக உள்ள ஒளிரும் ஒரு பொருள், அதாவது விளக்குகளின் உள்பகுதியில் உள்ள ஃபிலமெண்ட். பல்வேறு கனிமங்களை கொண்டு கிட்டத்தட்ட 1600 சோதனைகளை செய்து பார்த்தார் எடிசன். அதன் மூலம் மின் விளக்குகள் பற்றி ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 3000 கோட்பாடுகளை வகுத்தார். அவற்றுள் ஒரே ஒரு கோட்பாடுதான் அவர் தேடிய விடையை தரக்கூடியதாக அமைந்தது. ஒரு நூல் இழையில் கார்பன் சேர்த்து 5 மணி நேரம் தீயில் சூடு காட்டி பின்னர் குளிர வைத்தார். அந்த கார்பன் இழையை காற்று அடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடிக்குள் வைத்து அதனுள் மின்சாரம் பாய்ச்சி பார்ப்பதுதான் நோக்கம். அந்த கார்பன் இழை மிகவும் லேசாக இருந்ததால் பல முறை ஒடிந்து போனது. ஆனால் ஒடியவில்லை எடிசனின் தன்னம்பிக்கை. பல முறை முயன்று கடைசியாக அந்த கார்பன் இழையை ஒடியாமல் கண்ணாடிக்குள் வைத்து மின் விசையை அழுத்தினார். மின் விளக்கு எரிந்தது. சமகால விஞ்ஞானிகளின் கூற்று சரிந்தது. எடிசனின் அதீத திறமை உலகுக்கு புரிந்தது. நமக்கு மின் ஒளி கிடைத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் 1879 அக்டோபர் 21 அதன் பிறகு டைனமோ, பல்வேறு அளக்கும் கருவிகள், சினிமா கேமராவின் முன்னோடியான கினெட்டோகிராஃப், எக்ஸ்ரே படங்களை பார்க்க உதவும் ஃபுளோரோஸ்கோப் என அவரது கண்டுபிடிப்புகள் தொய்வின்றி தொடர்ந்தன. 1931 அக்டோபர் 18 86வது வயதில் அவரது உயிர் பிரிந்தது. அதுவரை ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்புமே அவரது உயிர் மூச்சாக இருந்தன. தம் வாழ்நாளில் அவர் நிகழ்த்திய கண்டுபிடிப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? 1300. சரித்திரத்தில் வேறு எந்த கண்டுபிடிப்பாளரும் கிட்டக்கூட நெருங்க முடியாத எண்ணிக்கை அது. அதனால்தான் அவரை கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று தனது ஏடுகளில் பதித்துக் கொண்டிருக்கிறது வரலாறு. எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புகளை செய்த தாமஸ் அல்வா எடிசனின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா? அதனை அவரே ஒருமுறை கூறினார் இவ்வாறு:
வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்பையும் நான் செய்ய மாட்டேன், ஏனெனில் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம்.
அந்த நல்ல நோக்கத்தின் அளவிட முடியாத பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த மின் விசையை அழுத்தும் போது உங்களை சுற்றியுள்ள இருளை போக்குவதும் ஒளியை தருவதும் அன்று எடிசன் சிந்திய வேர்வைதான். எடிசன் செய்து காட்டியது போல ஒரு விழுக்காடு ஊக்கத்தை முதலீடு செய்து 99 விழுக்காடு வியர்வையை சிந்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கும் அந்த வானம் வசப்படும்.
இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள ஜெய்வாபாய் மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் இணைய வலையொலியில் இணைந்திருப்போம். நன்றி.